بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய இன்னருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருள், நாம் ஒரு சிறந்த உன்னதமான ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் புனிதமான மாதங்களில் ஒன்றாகும். அல்லாஹு தஆலா 4 மாதங்களை புனிதப்படுத்தியிருக்கிறான். அவைகள் துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த மாதங்கள் புனிதமான மாதங்களாகும். அது மாத்திரமல்லாமல் ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உள்ளன என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அறியப்பட்ட மாதங்கள் ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹஜ். இன்றைய நமது தலைப்பை பொறுத்தவரையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் நாட்கள் ஒவ்வொன்றும் மனம் கமலக்கூடியவைகள். அதனால்தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், அவர்களுடைய புனிதமான மேனி மூடப்பட்டிருக்கிறது, அப்போது அந்த போர்வையை அகற்றியவர்களாக நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், திப்த ஹையன் உமையித, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதுபோன்று மரணித்ததன் பிறகும் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலின் வாழ்நாட்கள், அந்த தூதருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் மனம் கமலக்கூடியவைகள். அதில் நமக்கு அல்லாஹு தஆலா எண்ணற்ற முன்மாதிரிகளை வைத்திருக்கிறான். அவர்களுடைய வாழ்நாளின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் அவர்கள் நிறைவேற்றிய ஹஜ். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஹதீஸ் ஒரு நீண்ட செய்தி, முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அவர்கள் தனது வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் பார்வை இழந்து குருடராக இருக்கக்கூடிய அந்த இறுதி நாட்களில் அல்லாஹுடைய ரசூலோடு வாழ்ந்த நாட்களை பின்னோக்கி பார்க்கின்றார்கள். அந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 9 வருடங்கள் தங்கியிருந்தார்கள். 10வது வருடம்தான் ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை செய்தார்கள். 9வது வருடம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில், அதாவது ஹிஜ்ரி 9வது வருடம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் ஒரு குழுவை ஹஜ்ஜுக்காக அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்து செய்த முக்கிய அறிவிப்புகளில் ஒன்றுதான், இந்த வருடத்துக்கு பிறகு இணை வைப்பாளர்கள் எவரும் ஹஜ்ஜு செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கஅபாவை நிர்வாணமாக வலம் வருவது இந்த வருடத்தோடு தடை செய்யப்படுகின்றது. இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்து கஅபாவை பரிசுத்தப்படுத்தினார்கள், தூய்மைப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10வது வருடம் ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை மதீனாவிலே செய்தபோது அந்த அறிவிப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவை சூழ வாழ்ந்தவர்கள் அந்த செய்தியை, எவர்களுக்கெல்லாம் அந்த செய்தி அந்த அறிவிப்பு எட்டியதோ அவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய ரசூலுடைய அழைப்புக்கு செவிசாய்த்து தங்களை ஹஜ்ஜுக்காக தயார்படுத்திக் கொண்டார்கள். என் அருமை சகோதரர்களே, அது ஒரு மகத்தான பயணம், வரலாற்று சிறப்புமிகு ஒரு பயணம். நிறைய தர்பியாக்களும் நிறைய இல்மும் நிறைந்த ஒரு பயணம். அந்த பயணத்தில் நபித்தோழர்கள் தங்களை முழுமையாக இணைத்துக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்கஅதா மாதத்தினுடைய 25வது நாள், அதாவது 5 நாட்கள் துல்கஅதா மாதம் நிறைவடைவதற்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் அவர்கள் ஹஜ்ஜுக்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிலே புஹரை தொழுதுவிட்டு துல்ஹுலைஃபாவை வந்து அடைகின்றார்கள். துல்ஹுலைஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசரை 2 ரகாத்துகளாக சுருக்கி தொழுதார்கள். துல்ஹுலைஃபாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தங்கினார்கள். ஏன் தங்கினார்கள் என்று சொன்னால், மக்கள் அனைவரும் வந்து சேர வேண்டும், உன்னதமான அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நபி அவர்கள் அதை செயல்முறையாக விளக்கப் போகின்றார்கள், செயல்முறையாக அந்த வணக்கத்தை செய்யப் போகின்றார்கள், அதை மக்கள் நேரடியாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். துல்ஹுலைஃபாவிலே இருக்கின்ற போதுதான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். முஹம்மது இப்னு அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு. என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே அந்த சஹாபிய பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவரை அனுப்பி, யா ரசூலல்லாஹ், நான் எவ்வாறு நடந்து கொள்வது, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு கர்ப்பிணி பெண், அதுவும் ஒரு சொகுசான பயணம் அல்ல, கரடுமுரடான ஒரு பயணம், அதுவும் பல நாட்கள் பயணிக்க வேண்டும். அப்படியான பயணத்தினுடைய அந்த தன்மைகளை எல்லாம் அறிந்தும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் செவிசாய்த்தார்கள், கர்ப்பிணி பெண்கள், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், அவர்கள் என்ன முடிவு செய்யவில்லை, மதீனாவுக்கு திரும்பி விடுவோம், இந்த நிலையில் எப்படி பயணிப்பது, எவ்வளவு வேதனையான நிலை, அப்படி முடிவு செய்தார்களா? அல்லாஹ்வுடைய ரசூலிடம் என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நான் எப்படி நடந்து கொள்வது? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கச்சை கட்டிக் கொள்ளுமாறு, ஒரு துணியை கட்டிக் கொள்ளுமாறு கூறி அவர்களுக்கு ஹிராமுக்காக நியத்து வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த பெண்மணி மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு மார்க்கத்தினுடைய சட்டம், அதை யாரிடமிருந்து பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பெற வேண்டும். ஆனா இன்று நீங்க எடுத்து பாருங்க, ஹஜ்ஜுக்கு லட்சக்கணக்கு செலவழித்துக் கொண்டு வருவார்கள், ஹஜ்ஜை பற்றி எந்த தெளிவும் இருக்காது. இந்த நான் நிறைவேற்றக்கூடிய ஹஜ் என்னவென்று கூட பலருக்கு தெரியாது. இதில் பலருடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னா, எல்லோரும் செய்வதை போன்று செய்துவிட்டால் சரி என்ற நிலைதான் இருக்கிறது. அன்று அந்த பெண்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள்? மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து பெற வேண்டும், மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பெற வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, அந்த சட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் லுஹருடைய தொழுகைக்கு பிறகு அவர்கள் கிரான், அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் இணைத்து அவர்கள் நியத்து வைத்தவர்களாக தல்பியா சொல்கிறார்கள். அதேபோன்று பைதா என்ற அந்த திறந்த வெட்டவெளி, அதிலிருந்தும் திரும்ப அவர்கள் தல்பியா சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் அவர்களுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் இப்படி பார்க்கிறேன், மக்கள் வெள்ளம், மக்கள் திரண்டிருக்கிறார்கள். 100,000 மேற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு அவர்களுடைய அந்த இறுதி ஹஜ்ஜிலே கலந்து கொள்கிறார்கள். அருமை சகோதரர்களே, ஏன் அவ்வளவு பெரும் கூட்டம் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அது போன்று நாம் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்காக காத்துக் கொண்டிருந்தோம், அவர்கள் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் உடனே நாம் அதை செயல்படுத்துவோம். அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்தது, அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்தன, அதனுடைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் துல்ஹுலைபாவிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியவர் என்னிடம் வந்தார், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். வந்து சொன்னார்கள், ஸல்லி ஃபி ஹாதல் வாதில் முபாரக், இந்த பாக்கியம் நிறைந்த பள்ளத்தாக்கில் நீர் தொழுவீராக. அதே போன்று ஹஜ்ஜோடு உம்ராவை சேர்த்து நியத்து வைக்குமாறு கூறுவீராக என்று கட்டளை வந்ததையும் நாம் பார்க்கிறோம். அதை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எத்தி வைத்தார்கள். அந்த பாக்கியம் நிறைந்த பள்ளத்தாக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். எனவே அருமை சகோதரர்களே, இப்படியாக இந்த பயணம் தொடர்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், ஒரு மிகப்பெரிய படை தளபதி, அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கென்று எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்கவில்லை, அவருக்கென்று விசேஷமான வாகனங்கள் இருக்கவில்லை, அவருக்கென்று தனி மரியாதைகள் என்று அவர்கள் தன்னை தனித்து காட்டவில்லை. மக்களோடு மக்களாக சாதாரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி தூதர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கால்கள் எமது கால்களோடு உரசக்கூடிய நிலையில்தான் நாம் பயணித்தோம். அந்த அளவு மக்களோடு மக்களாக எளிமையாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். தங்களுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த மக்கள் நேசித்தார்கள் என்றால் அவர்களுடைய உன்னதமான பண்புகள். என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பயணத்திலே நிறைய நிகழ்வுகள், நிறைய படிப்பினைகள், நிறைய அறிவுரைகள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜி சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன. அதில் நீளமான ஒரு ஹதீஸ் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற அந்த செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார். அவர்கள் எனக்கு எதை கட்டளையிட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் தல்பியாவை உரத்து சப்தமிட்டு சொல்ல வேண்டும், தல்பியாவை நீங்கள் உரத்து சப்தமிட்டு சொல்ல வேண்டும். அதற்காக வஹி வந்தது, அல்லாஹ் அதற்காக வஹியை அனுப்புகிறான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நேரத்திலே மக்கள் உரத்து சப்தமிட்டு தல்பியா சொல்ல ஆரம்பித்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த வார்த்தைகளால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பகுதியை அதிர்ந்து போகின்ற அளவுக்கு இந்த வார்த்தைகளை உரத்து சொன்னார்கள். நறுமை சகோதரர்களே, இதற்கான போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. 23 வருட போராட்டம் தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக. அந்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம் இந்த பூமியில் வணங்கப்பட வேண்டும், அவனுடைய ஓரிரை கொள்கையை ஏகத்துவத்தை உரத்து சொல்ல வேண்டும், அவனுக்கு எவனும் இணை இல்லை, அந்த ரப்புல் ஆலமீன் தனித்தவன், அவன் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், அடிமைத்துவம் முழுமையாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும், அவன்தான் ஆட்சிக்குரியவன், புகழுக்குரியவன், வணக்கத்திற்குரியவன். இப்படி இந்த வார்த்தைகள் உரத்து சொல்லப்பட்டன. இதற்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகள், எவ்வளவு தியாகங்கள், 23 வருட போராட்டம். நறுமை சகோதரர்களே, ஓரிரை கொள்கையை தௌஹீதை உரத்து சொன்னார்கள். இது சாதாரண ஒரு வெற்றி அல்ல. இது என் அருமையானவர்களே, இப்படியாக தல்பியாவை உரத்து சொன்னார்கள், சத்தமிட்டு சொன்னார்கள். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பயணத்தில் ஃபஜ்ர் ரௌஹா என்று சொல்கின்ற இடத்தை அடைகின்ற போது ஒரு கூட்டத்தார் அல்லாஹுடைய ரசூலை சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மன் அன்தும், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முஸ்லீம்கள். அந்த மக்கள் கேட்டார்கள், இவர் யார்? இவர்தான் ரசூலுல்லாஹ் என்றால் அங்கு சொல்லித்தான் தெரியக்கூடிய நிலையில் அல்லாஹுடைய ரசூல் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு விசேஷமான ஒரு வாகனமோ அல்லது விசேஷமான அவருக்கென்று சொல்லி எந்த ஒரு புகழும் அங்கு கிடையாது. சாதாரண ஒரு மனிதராகத்தான் அல்லாஹுடைய ரசூல் பயணிக்கிறார்கள். அந்த மக்கள் கேட்கிறார்கள், இவர் யார்? இவர்தான் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே அங்கு ஒரு பெண்மணி தனது பிள்ளையை உயர்த்தி காட்டி, யா ரசூலல்லாஹ் அலி ஹாதா ஹஜ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த குழந்தைக்கு ஹஜ் கடமையா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதற்கு ஹஜ் உண்டு, ஆனால் வலக்கி அஜ்ர், கூலி உமக்குரியதுதான். அதற்கு ஹஜ் நிறைவேற்றப்பட்டாலும் கூலி பெற்றோரைத்தான் சாரும், ஏனென்றால் அவர்கள் பருவ வயதை அடைந்ததன் பிறகு மறுபடியும் அவர்கள் மீது ஹஜ் கடமையாகின்றது. இந்த நிகழ்விலும் நாம் பார்க்கிறோம், சஹாபிய பெண்மணிகள் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் எந்த அளவு ஆர்வமாக இருந்தார்கள், எந்த அளவு ஆர்வமாக செயல்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த மாத்திரத்தில் கேள்வி கேட்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியே இந்த பயணத்திலே சரிஃப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தை அடைகின்ற போது அங்கே உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் வபகத், அழுகின்றார்கள். அவர்கள் அழுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மாலைக்கு என்னப்பா நடந்தது, ஏன் அழ வேண்டும், ஏன் அழுகின்றீர்கள், மாதவிடா ஏற்பட்டு விட்டதா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள். ஏன் அழுதார்கள்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இந்த கண்ணீர் துளிகள் எதற்காக? அல்லாஹுடைய ரசூலோடு
ஹஜ் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்பதுதான் அந்த கண்ணீர் துளிகள். அல்லாஹுடைய ரசூலோடு பயணித்து வந்திருக்கிறோம், அல்லாஹுடைய ரசூலோடு ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த கவலைகள் நமக்கு இருக்கிறதா? இதற்காக நமது கண்ணீர் துளிகள் வெளிப்பட்டிருக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்று கண்ணீர் வடித்திருக்கிறோமா? கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருக்கிறோமா? என் அருமை சகோதரர்களே, இன்று எத்தனை எத்தனை சகோதரர்கள் ஹஜ் கடமையாக இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்று அதை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, நன்மைகளுக்கு எவர்கள் நன்மைகளை தள்ளி போடுவார்களோ அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான்? அப்படியே தள்ளி போட செய்வான். இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கண்ணீர் துளிகள், எனக்கு ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய ரசூலோடு நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை. நறுமை சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமினுடைய கவலை. ஒரு மூமினுடைய கவலை, அவனுடைய கண்ணீர் துளிகள் இதற்காகத்தான் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியை ஆறுதல் படுத்தினார்கள். தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படியெல்லாம் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றினார்கள் என்று பாருங்கள். 100,000 மேற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அங்கே மனைவியை ஆறுதல் படுத்துகின்றார்கள். ஆயிஷாவே, இது ஆதமுடைய பெண் மக்களுக்கு அல்லாஹ் விதித்த ஒன்றாகும், அல்லாஹ் விதித்த ஒன்றாகும். எனவே ஒரு ஹாஜ் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் நீர் செய்வீராக, கவலைப்பட வேண்டியதில்லை. தவாஃபை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அங்கு சட்டம் பிறக்கிறது, அங்கு சட்டம் உருவாகிறது. ஏன்? இந்த ஹஜ் இதுதான் இந்த உம்மத்துக்கே ஹஜ்ஜை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஹஜ் இது இல்லையா? கியாமத்துடைய நாள் வரை ஹஜ்ஜை ஒட்டுமொத்த இந்த உம்மத்துக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற ஹஜ் அதுதான் அங்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாதாரணமான ஹஜ் அல்ல. எனவே நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆறுதல் படுத்தி பெண்களுக்கே ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களையும் செய்து கொள்ளலாம், தவாஃபை தவிர. அவருடைய கவலைக்குரிய கூலி எப்படி சாதகமாக அமைந்தது என்று பாருங்கள். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கின்றார்கள். வாதி அஸ்வான் என்ற இடத்தை அடைந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கிறார்கள், ஐயு வாதின் ஹாதா, அபூபக்கரே இது என்ன பள்ளத்தாக்கு இது என்று கேட்கும் போது சொல்கிறார்கள், இதுதான் வாதி அஸ்வான். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பள்ளத்தாக்கால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஸாலிஹ் அலை